வணக்கம் திரு சுமந்திரன் அவர்களே.
வணக்கம்.
தமிழ் மக்கள் பேரவையின் உருவாக்கம் பற்றிய பேச்சுக்கள் தான் இப்போது எங்கும் அடிபடுகின்றது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான ஒரு மாற்று கட்சியாக இந்த தமிழ் மக்கள் பேரவை உருவாகக்கூடிய சாத்தியம் இருப்பதாக பரவலாக சொல்லப்படுகின்றது. உங்களுக்கும் அப்படி படுகின்றதா?
ஜனநாயக சுற்றாடலே அவருக்கும் இன்னொரு அரசியல் கட்சியை தொடங்குவதற்கான உரிப்பு உண்டு. அதனாலே மாற்று கட்சி என்று உருவாவதானால் அதை செய்யக்கூடிய உரிமை அவருக்கும் உண்டு. ஆனால் இது அப்படியான ஒரு அரசியல் கட்சி இல்லை என்று அதில் இருக்கிற சிலர் சொல்லுகிறார்கள். அதிலே இருக்கிற ஒரு சிலர் இது மாற்று கட்சியாக பிறகு உருவெடுக்கும் என்றும் நேர்காணல் கொடுத்திருக்கிறார்கள். அதனால இதனுடைய உண்மையான ரூபம் இதனுடைய குணாதிசயம் என்னவென்று எங்களுக்கு இன்னும் தெளிவில்லாத நிலைதான் இருக்கிறது.
இதேவேளை வடமாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் சுமந்திரன் அவர்களுக்கும் இடையிலான முருகலின் உச்சக்கட்டம்தான் இந்த தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கம் என்றும் பேசப்படுகிறதே, அது உண்மையா?
எனக்கும் திரு விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே எந்த விதமான முருகலும் ஏற்பட்டிருக்கவில்லை. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலமைச்சராக, தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாண சபை உறுப்பினர் குழுவின் தலைவராக முதலமைச்சராக இருக்கின்ற அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவாக பொது தேர்தலிலே செயற்படாதது பிழையான செயல் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அது நான் மட்டுமல்ல, எங்களுடைய கட்சியிலேருந்து அனைவரும் இன்றைக்கு அவரோடு தமிழ் மக்கள் பேரவையில் இருக்கிறவர்களும் கூட சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆதரவு அளிப்பா விட்டது மட்டுமல்லாமல் அந்த வேளையிலே விடுத்த அறிக்கைகள் மக்களை குழப்புவதாகவும் இன்னொரு கட்சியை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு ஆதரவிப்பதை போன்றதாகவும் மக்கள் என்ன தகுந்த வண்ணமான அறிக்கைகள் விடப்பட்டிருந்தது. ஒரு அரசியல் கட்சியிலே இருந்து அதனுடைய சார்பிலே ஒரு பதவியை வகிக்கிறவர் அந்த கட்சிக்கு எதிராக செயற்படுவது அல்லது கட்சிக்கு எதிராக செயற்படுகிறார் என்று மக்கள் எண்ணும்படியாக செயற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அதை நான் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறேன்.
தமிழ் மக்கள் பேரவையில் இடம்பெற்றிருக்கின்றவர்களில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களை தவிர மற்றவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அப்படியே வைத்துக் கொண்டாலும் ஒரு கட்டத்தில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்பதற்காக அவர்கள் புதிதாக இப்படியொரு அமைப்பை தொடங்கக்கூடாது என்று இல்லைத்தானே? அதிலும் குறிப்பாக இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வது எந்தளவு தூரம் சரியானது?
அதை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தொடங்கலாம். ஆனால் வெளிப்படைத்தன்மை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஏன் இதை இவ்வளவு மூடு மந்திரமாக அதனுடைய குணாதிசயமே என்னவென்று தெரியாமல் அதை பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவத்துவத்துக்கு சொல்லாமல் இரகசியமாக மூடி அறைக்குள்ளே முன் ஆயத்தங்கள் எல்லாம் எவ்வளவு நாட்களாக செய்துவிட்டு இரகசியமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் எங்களுக்கு புரியவில்லை.
அடுத்ததாக ஒரு கேள்வி. தமிழ் மக்கள் பேரவை ஏதாவது தீர்வு திட்ட யோசனைகளை முன்வைக்கும் போது அவர்களோடு இணைந்து செயற்படுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயாராக இருக்கின்றதா?
அவர்கள் யார், அவர்களுடைய உண்மை வடிவம் என்ன என்பதெல்லாம் கூட தெரியாமல் இருக்கிற போது அவர்களோடு சேர்ந்து செயற்படுவது என்பது தேவையில்லாத ஒரு விடயம். அது ஒரு சில கோட்டை அரசியல் கட்சிகளோடு பேசி இதனை உருவாக்கினவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேசவில்லை. பேசி ஒரு மக்கள் இடத்துல இருந்து கருத்து அறிகிற ஒரு இயக்கமாக இதை ஸ்தாபிப்பதாக இருந்திருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமைத்துவத்தோடு பேசி அதை செய்திருக்கலாம். அதனாலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒழித்து மறைத்து இதனை உருவாக்குகிறவர்களோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சேர்ந்து இயங்க வேண்டும் என்று எவருமே எதிர்பார்க்கவில்லை. நிச்சயமாக எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் தீர்வு திட்டம் சம்பந்தமாக மிக மிக தெளிவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த பல ஆண்டுகளாக எல்லா தேர்தல்களிலேயும் ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்து அதற்கான மக்கள் ஆதரவை தொடர்ச்சியாக பெற்று வந்திருக்கிறது. கடந்த தேர்தலிலே மிகவும் விசேடமாக இந்த தேர்தலிலே இதை ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக கூட நினைத்து நாங்கள் முன்வைக்கிற தீர்வு திட்டத்துக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டிருந்தோம். ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு தீர்வு திட்டங்களை முன்வைத்தன. மக்கள் அவற்றை எல்லாம் நிராகரித்து நாங்கள் முன்வைத்ததை அங்கீகரித்திருக்கிறார்கள். அதனாலே மக்களுடைய ஆலோசனையின்படி, மக்களுடைய ஆணையின்படி நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை அடையும்படியாக மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆணையை நாங்கள் அடைய இருக்கின்ற போது, மக்களாலேயே நிராகரிக்கப்பட்ட தீர்வு திட்டங்களையும் திரும்பவும் ஒரு முறை நாங்கள் எல்லாத்தையும் ஆராய வேண்டும், அவரும் சேர்ந்து செயற்பட வேண்டும் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை.
இந்த தமிழ் மக்கள் பேரவையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்களும் அங்கம் வகிக்கின்ற ஒரு சூழலில் அவர்களை உங்களது கட்சி எப்படி கையாள போகின்றது?
அது அவர்களோடு நாங்கள் பேசுவோம், அவர்களோடு இதை குறித்து நாங்கள் கலந்துரையாடி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நாங்கள் வரலாம். ஆனால் அதற்கு முன்னதாக இந்த அமைப்பு எப்படியானது, இதனுடைய உண்மையான நோக்கம் என்ன என்ற விடயங்கள் இந்த மக்களுக்கு தெளிவாக தெரியவில்லை.
நீங்கள் அடிக்கடி சொல்வதை போன்று மக்கள் ஆணை பெற்ற கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுக்கான எந்த இறுதி தீர்வையும் இதுவரைக்கும் பெற்றுக் கொடுக்காத ஒரு பின்னணியில், அதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் நோக்கில் தமிழ் மக்கள் பேரவை என்ற புதிய ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு, தமிழ் தேசிய கூட்டமைப்பால் செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒன்றை அவர்கள் செய்வதற்கு முயற்சிக்கப் போவதானது ஒரு காலத்தின் தேவையாக அல்லது வரவேற்கப்பட வேண்டிய விடயமாக உங்களுக்கு படவில்லையா?
மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடத்திலே தொடர்ச்சியாக ஒரு ஆணையை கொடுத்து வந்திருக்கிறார்கள். இந்த அமைப்பில் இருக்கிறவர்கள் முன்வைத்த யோசனைகளை தொடர்ச்சியாக நிராகரித்திருக்கிறார்கள். அப்படியான சூழ்நிலையிலே இது எப்படி மக்கள் பால் சார்ந்து செயற்படுகிற ஒரு அமைப்பாக எவரும் கருத முடியும்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு பற்றி அந்த பொறுப்பை மக்கள் தொடர்ச்சியாக கொடுத்திருக்கிறார்கள். மாற்று கருத்துக்களை முன்வைத்தவர்களையும் அவர்களுடைய கருத்துக்களையும் தொடர்ச்சியாக நிராகரித்திருக்கிற போது, அதை திரும்பவும் கொண்டு வந்து வைத்து மக்களுக்காக செயற்படுகிறோம் என்று சொல்வதிலே எந்த விதமான அர்த்தமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.
இறுதியாக ஒரு கேள்வி, தமிழ் மக்களுக்கான தீர்வு இந்த வருடம் நிச்சயம் கொண்டு வரப்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அது எந்த கட்டத்தில் இருக்கின்றது?
பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இயங்குகிற மாதிரியான ஒரு அரசியலமைப்பு சபை என்று உருவாக்குவதற்கான முன்மொழிவு பாராளுமன்றத்தில் ஒரு விசேஷ அமைப்பிலே கொண்டு வரப்பட இருக்கிறது. அது உருவாக்கப்பட்ட உடனே 6 மாத காலம் இன்னொரு நீடிப்பு கொடுத்தால் இன்னொரு 6 மாத காலத்துக்கு மேற்படாத வண்ணமாக 1 வருட காலத்துக்குள்ளே அந்த புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற யோசனையுடைய சாராம்சம்.
இந்த தடவையாவது அல்லது இதனூடாகவாவது நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாமா?
எதிர்பார்ப்போடுதான் நாங்கள் செயற்படுகிறோம். அதற்கேற்றபடியாகத்தான் இந்த யோசனையும் பாராளுமன்றத்துக்கு வருகிறது. 1 வருட காலத்துக்குள்ளே புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கான யோசனை அரசாங்கம் முன்வைக்கிறது. 6 மாத காலத்துக்கும் 1 வருட காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்திலே ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கான யோசனை முன்வைக்கப்படுகிறது.
மிக்க நன்றி சுமந்திரன் அவர்களே, உங்களது நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.
நன்றி.